శ్రీనాథాది గురుత్రయం గణపతిం పీఠత్రయం వైభవం సిద్ధౌఘం పటతత్రయం పద్యుగం దూతీక్రమం మండలం వీరాంజక్తచతుష్కరవకం వీరావళీ పంచకం శ్రీమన్మాని నిమంతరాజసైతం వందే గురోర్మండలం. సింధూరారుణ విగ్రహాం ప్రణయనాం మాణిక్యమౌళి స్ఫురత్తారానాయకశేఖరాం స్మితముఖీ మాభీనవక్షోరుహాం పాణిత్యామణిపూర్ణరత్నకటకం రక్తోత్పలం బిభ్రదీం సౌమ్యాం రత్నకటస్థరక్తకరణాం ధ్యాయేత్వరామంబికాం. విజయా విమలా వంద్యా వందారజన వత్సలా వాగ్వాదిని వామకేశీ వన్ని మండల వాసిని భక్తిమత్కల్పలతికా పటుపాశ విమోచిని. భక్తిమత్కల్పలతికా వరకే ఆయనకి, అదుకు మేర పశుపాశ విమోచిని ఆరంభించారు. அம்பாள் தேவியான நாமாக்கள்ல பசு பாச விமோசனி, பசுக்களுடைய பாசங்களை எல்லாம் போக்குறவள் அப்படின்னு ஒரு நாம. அதுல பசுக்கள்னா யாரு? மனுஷால போய் பசுன்னு சொல்லலாமா? மனுஷாளுக்கு ரெண்டு கால இருக்கு, பசுக்கள்னா நாலு கால இருக்கு. இவளை போய் பசுன்னு சொல்றேல அப்படின்னு இங்க பசுன்னா என்ன அர்த்தம்? புல்ல தின்னு நாலு காலோட நடக்கக்கூடியதான பிராணி இல்ல. இங்க பசுன்னா என்ன அர்த்தம்? அபேத ஜான ரூப வித்யாவிஹீனா. எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காதவா. எதை தெரிஞ்சுக்கணும்? மானிட பிறவியை அடைஞ்சு அவன் இந்த பிறவியில அடைய வேண்டியது ஒண்ணு இருக்கு. அது என்னது? பரமாத்மாவை அறிந்து கொள்ளணும். தான் யார் அப்படிங்கிற ஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளணும். அதை அறிவதற்காக அவன் முயற்சியே பண்ணலன்னா அவன பசுன்னு சொல்றது. அபேத ஜான ரூப வித்யை இல்லாதவர்கள். இது எப்படி உங்களுக்கு தெரியறது? பரதாரண்யகோபன் இடத்துல அதையோ அந்யாம் தேவதா முபாஸ்தே அந்யோ சாவன்யோஹமஸ்மீதி நசவேதா யதா பசுரேவம் சதேவானாம் அப்படின்னு சொல்லு. அதயா அந்யாம் தேவதா முபாஸ்தே அந்யோசவ் அந்யோஹமஸ்மி. அம்பாள நான் வேறு நீங்க வேறு அப்படின்னு உபாசிச்சா அவன் நன்றாக தெரிந்து கொள்ளவில்லை. அகமித்யேவ விபாவையே பவானி, நானே அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு யார் அறிகிறானோ அவன் தான் இதை நன்றாக அறிந்தவன் அப்படின்னு உபனிஷத். யதா பசு தேவம் ச தேவானாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பாளை எப்படி பூஜை பண்ணினாலும் பிரயோஜனம் உண்டு. சாஸ்திரநாமத்தை எப்படி படிச்சாலும் ரைட். உபதேசமா ஹலையே, ரொம்ப பேர் இதுவரை சண்டை. உபதேசமே ஆஹலையே, படிக்கலாமா படிக்கப்படாத? புத்தகம் ஆசல இருக்கப்படலாமா இருக்கப்படாதா? புருஷாலாம் லாஸ்தனாம சதிக்கலாமா படிக்கப்படாதா? என்னென்ன சந்தேகம் வருதோ இவளுக்கு அதுக்கு கணக்கே இல்ல. புருஷால் லலிதா சாஸ்திரம் படிக்கப்படாது, ஸ்திரீகள் விஷ்ணு சாஸ்திரம் படிக்கப்படாது. அட, இங்க இருக்கக்கூடியதான விஷயத்தை சுவாமி மேலையும் ஏன் போடுறேன்? எல்லா சுவாமிகளும் ஒண்ணுங்கிற விவகாரம் தெரிந்து கொள்ள மாட்டேங்கிற. ஆகையால் அப்படி இல்ல, சௌந்தர்லஹரி எல்லோரும் வாசிக்கலாம். ஆனா என்ன, கொஞ்ச நாள் நீங்க வாசிச்சிருந்ததுன்னா பக்தியோட வாசிச்சல்னா உங்களுக்கு தகுந்ததான குருவா பகவானே அம்பாளே அரேஞ்ச் பண்ணுவா. ஆகையால் கவலைப்பட வேண்டாம். உபனிஷத்து என்ன சொல்றது? இப்படி வேற்றுமையுடன் யார் வாசிக்கிறாளோ என்ன அம்பாள் காப்பாத்துவா எனக்குடிக்குதான எண்ணத்துல தியானம் பண்றது தப்பு இல்ல. ஆனா என்ன, தேவலோகத்துக்கு போனாலும் நமக்கு மேல ஒரு தத்துவம் இருக்கு, அவள் நமக்கு சொல்லிட்டு இருக்க. பசுமாடு இருக்கு, பசுமாட நன்றாக காப்பாத்துறான். பசுமாட்ட வச்சுட்டு இருக்கிறவர் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? நன்றாக காப்பாத்துறார். அது வேலைக்கு புல் எல்லாம் வாங்கி தரார், அதனுடைய பாலை வாங்கிக்கிறார், கண்ணுக்குட்டியை எல்லாம் பக்கத்துல வச்சிருந்து காப்பாத்துறார். அதே மாதிரி தேவதைகள் அங்க காப்பாத்துவா, ஆனா மோட்சம்ங்கிறது கிடைக்காது. மோட்சம்னு கிடைக்கணுமே ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? அகமித்யே விபாவே பவானின்னு குரு கிட்ட உபதேசம் வாங்கிட்டு அது எப்படி இருக்கோ அப்படி தியானம் பண்ணணும். இத அதையோ அந்யாம் தேவதா முபாஸ்தேன்னு பிரதாரண்யகன் சொல்றது. அதை இவர் அதயோன்யாம் தேவதா முபாஸ்தே அப்படின்னு. யோனின்னா ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடியதான நடு முக்கோணத்துக்கு யோனின்னு பேரு. இதுல யார் உபாசிக்கிறாளோ அம்பாள அவளுக்கு சகலக்ஷேமமும் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி இதத்தான் தஸ்மின் ஹிரண்மயே கோஷேத்ரே திருப்ரதிஷ்டிதம் அப்படின்னு தைத்தரிய சம்ஹிதையும் சொல்றது. இது ஏதோ என்னமோ இல்ல, இத உபனிஷத்தும் சொல்றது வேதமும் சொல்றது அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்டதான பசுக்களை, பசுக்கள்னா ஞானம் இல்லாதவர்களுக்கு, அபேத ஞானம் இல்லாதவர்களுக்கு, அவளுக்கும் லௌகிகமான போகங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறாளாம். பயாத்ராதும் தாதும் பலமபிச்ச வம்சாசமதிக்கம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணௌ அப்படின்னு எந்த பயம் வந்த போதிலும் நீங்க என்னென்ன வேணும்னு கேக்குறோ எல்லாத்தையும் அதை விட அதிகமாக கொடுக்கறதுக்கும் அம்பாளுடைய பாதங்களே போதுமானது அப்படின்னு சொல்றது. அப்படின்னா வேதோபாசனை பண்றவாளுக்கும் இந்த எல்லா விதமான தோஷங்களும் போகணும், அவ கேட்டதெல்லாம் கொடுக்கணும். அவ கேட்டதெல்லாம் கொடுக்கறதுன்னு மனுஷன் என்ன கேட்க போறான், முதல்ல பசிதாகத்தை போக்கணும்னு கேட்க போறான். இதான எல்லோருக்கும் முதல்ல ஏற்படக்கூடியதான ஒரு கவலை. எப்பொழுதுமே நமக்கு ஆகாரம் சமர்த்தியா இருக்கணும், வஸ்திரங்கள் சமர்த்தியா இருக்கணும், ஆபரணங்கள் சமர்த்தியா இருக்கணும், இருக்கிறதுக்கு வீடு வேணும், வாகனங்கள் வேணும், இப்படி இவைகதான் கேட்க போறான் மனுஷன் சாதாரணமாக. இப்படி கேட்டதான சகல பதார்த்தங்களையும் அம்பாள் கொடுக்கறாளாம். அதனாலதான் பசு பாச விமோசனி, நமக்கு பாசம் என்ன லோகத்துல, அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே மனசுல இருக்கிற ஒரு எண்ணம் இருக்கே, இதுதான் பாசம். இந்த பாசங்கள் தான் மனுஷனை கட்டி போடுறது. இப்படிப்பட்டதான எல்லா விதமான பாசங்களையும் போக்குறவள் ஆகையா பசுபாச விமோசனி. இந்த பாசங்கிற ஒரு பதார்த்தம் இருக்கு பத்தல, அதுல பா அசு ரெண்டு பதங்கள் இருக்கு. பானா பா பானே அப்படிங்கிற காசு, அசுனா அசனே, இது ரெண்டும் இந்த ரெண்டும் ஹலந்தமா இருக்கிறதுனால அதுக்கு டாப் போட்டு ஹலந்தா டாப் போட்டு பாசா அப்படின்னு அயல். பாசான்னு சொன்னா என்ன அர்த்தம், நம்ம பாசம்னா கயறுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், பாசம்னு சொன்னா கோபம்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆசைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இத நம்ம முன்னால ஒரு நாமாவளியே நம்ம பார்த்திருக்கோம், ராகஸ்வரூப பாசாத்யா குரோதாகாரங்குஜோஜ்வல, அங்க இந்த பாசம்ங்கிற ஒரு பதமானது வந்திருக்கு. சாஸ்திரநாமத்திலேயே பாசங்கிறது எத்தனை இடத்துல வந்து இருக்குன்னு பாக்கணும், அதுக்கு போய் படிங்கோ. இந்த பாசம்ங்கிறது அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல பாசம்னு நம்ம என்ன சொல்லிருக்கோம், அது கட்டி போடக்கூடியது, மனுஷனை கட்டக்கூடியது அப்படின்னு நம்ம அங்கே சொன்னோம். இங்க பாசம்னு சொன்னா பசிதாகங்கள், யோசனாயா பிபாசேஜரா மிருத்யும் சோகம் மோகம் அப்படின்னு பிரதாரண்யத்துல கஹோள பிராமணத்துல இந்த அசனா பிபாசான்னு சொல்லியிருக்க. அந்த பாசங்களை போக்குறவள் மனுஷியாளுக்கு எப்படிப்பட்டதான ஒரு துன்பம் வந்தாலோ அந்த துன்பங்களை எல்லாம் நீக்கியவாளுக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கிறவள்ங்கிற அபிப்பிராயத்துல பசுபாச விமோசனி. என்ன மனுஷனுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்டதான ஆசையம், எவ்வளவு வந்தாலும் அது வேணும் அது வேணும். ஆசைகள் ஒண்ணுமே இல்லாத சமயத்துல சாப்பிடுறதுக்கு எல்லாம் நிறைய வேணும் அப்படின்னு ஒரு ஆசை, அது வரைக்கும் கொடுத்த பிறகு நல்ல ஆடைகள் வேணும் அப்படின்னு, அதுவும் பெரிய வீடு வேணும், அதுக்கு பிறகு கார் வேணும், அதுக்கு பிறகு நமக்கே வேலை செய்யறதுக்கு சொன்ன பேச்சு கேட்கறதுக்கு மனுஷால் வேணும், அதுவும் வந்த பிறகு என்ன எல்லாரும் விட நான் வசதியா இருக்கணும், அது உலகத்துல எல்லா புகழும் எனக்கே வரணும். புகழ் யாருக்குன்னா பகவானுக்கு என்ன, அவரை ஸ்தோத்திரம் பண்ண உலகத்துல இருக்கிற என்ன ஸ்தோத்திரம் பண்ணும் அப்படி மேலும் 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 ஆசை எனக்கே வந்துட்டு இருக்கான். இந்த ஆசை இல்லாதவர்கள் யாருன்னா பசுக்கள், அதே தரேஷாம் பசுநாம் அசனா பிபாசேயே அதிஜானம், அதே இதரேஷாம் பசுநாம், இவளை தவிர மற்ற சாதாரணமான பசுக்களுக்கு அசனா பிபாசேயே அபிஜானம், பசிதாகம் தான் அவளுக்கு வேண்டியதான். நவிஜாத்தம் பவதி நவதந்தி நவிஜாத்தம் பத்யந்தி நவிதுஸ்வஸ்தனம், நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பாக்கறது இல்லது. ஆகையால் அப்படி இல்லாமல் இவனுக்கு என்னென்ன எப்பப்ப வேணும் நினைக்கிறாளோ அத்தனையும் கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாளுக்கு. ஆகையால் அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பசுபாச விமோசனி அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பசுங்கிறது அவ்யயம், இந்த அவ்யயம்னா சம்ஸ்கிருதத்துல சில பதங்கள் மாறாத பதங்கள், அது வந்து ஏகவச்சனம் பகுவச்சனம் எது வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அதே போல ஆண்பாலையும் பெண்பாலையும் ஒரே மாதிரி இருக்கும், அப்படி இருக்கக்கூடியதான ஒரு பதார்த்தம். அப்படிப்பட்டதான ஒரு பதம் இருக்கு. அது எப்படி பசுன்னா நல்லதுன்னு அர்த்தம். லோகம் நயந்தி பசுவன்யமானா அப்படின்னு தைத்தரிய பிராமணத்துல இந்த பசுங்கிற பதத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் பண்ணிருக்கா, நன்னா இருக்குன்னு அர்த்தம். அது எப்படின்னு பசு எப்படி இருக்கோ அப்படி பாசான் வருண பாசான் விமோசயதி. மனுஷனுக்கு வருண பாசங்கள் சிலது இருக்கு. வருண பாசம்னா என்னன்னா இந்த மனுஷனுடைய சரீர பாகம் இருக்கு. இந்த சரீர பாகத்துல இந்த வயறுன்னு இருக்க, இதான் நடுவுல இருக்க. இந்த வயறுங்கிற பாகத்துல சில வியாதிகள் வருது, அதுக்கு வருண பாசங்கள் வருவது. அது பிரஜாபதி வருண ஆயாஷ்டமனையது. ஒரு காலத்துல பிரஜாபதியானவர் வருணனுக்கு குதிரை தானம் பண்ணினாராம். இந்த தானம் பண்ணினதுனால என்ன ஆயிடுதுன்னு அவருக்கு ஜலோதர வியாதி வந்திருக்கும். குதிரையை தானம் பண்ணப்படாதுன்னு வேதம் சொல்ற. இது எல்லாம் கொடுக்கலாம். குதிரையும் சிம்மத்தையும் பிடரிமயில் இருக்கக்கூடியதான பிராணிய தானம் பண்ணப்படாதான். பிரஜாபதி ஒரு தானம் தானம் பண்ணிவிட்டார். பிரதாபர் வருண் ஆயாஸ்தமனையது தானம் பண்ணினார். ஜலோதர வியாதி வந்திருக்கு. வருணாயாஸ்தமனையது அவர் என்ன பண்ணார், வருணியும் சதுஷ்டபாலம் நிரபது. வருணனுக்கு பிரதானமாக இருந்து கொண்டு சதுஷ்டபாலமாக இருக்கக்கூடியதான ஒரு யாகத்தை பண்ணினாரா. அந்த யாகத்தை பண்ணினதுனால அவருக்கு ஜலோதர வியாதி போச்சு அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த வியாதி இருக்க இதுக்கு பாசம்னு, ஜலோதர வியாதிக்கு வருண பாசம். வருண பாசான் பிரமுமோக்து நமத்துல சாதாரணமாக புண்ணியாக வாஜனம்னு சிலது பண்ணுவா. புண்ணியாக வாஜனம் அப்பப்ப பண்ணணும். அப்பப்ப பண்றதா இருந்த போதிலும் சாதாரணமா எப்ப பண்ணுவா, ஏதோ விசேஷமாக ஆசௌச்சாதிகள் வந்ததே ஆனால் குழந்தை பிறந்தது இல்ல வேற ஏதோ ஆச்சு இப்படி ஆச்சுன்னு அன்னைக்கு கிரக சித்தியர்த்தம் பாண்ட சித்தியர்த்தம் கூப சித்தியர்த்தம் அப்படின்னு வீடு சுத்தமாகணும், பாண்டங்கள்லாம் சுத்தமாகணும், கனவு சுத்தமாகணும் அப்படின்னு நினைச்சு கலசத்தை வச்சு அதுக்கு மேல மாவுல வச்சு தேங்காய் வச்சு அதெல்லாம் பிராமணர்கள்லாம் கூப்பிட்டு மந்திரங்கள்லாம் சொல்ல சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஜலத்தை எல்லா வீடும் புரட்சணம் பண்ணுவோம். இதுக்கு பாவமான சூக்தங்கள்னு பேரு. பாவமானம்னா தூய்மையாக்கக்கூடியதான சூக்தங்கள்னு பேரு. இப்படி இது பண்ற காலத்துல என்ன ஆகுமா, எல்லா விதமான தோஷங்களும் போகும்னு சொல்ற. இதை எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும், எல்லாரும் பண்ணணும். யாருக்கும் தெரியாதனால வாத்தியார வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அந்த வருணனை சொல்லும் பொழுது வருண பாசான் பிரபு மோக்து, வருணன் எல்லா விதமான பாசங்களையும் போக்கடிக்கட்டும். ஏன் சுவாமி இதெல்லாம் பண்ணணுமான், பண்ணாம இருந்தா அசுச்சின்னு வரு. மனுஷன் அசுச்சியா இருந்தானே ஆனால் வயசு வலி வரும், ஜலோதர வியாதி வரும். ஆகையால் எப்பவுமே சுத்தமா இருக்கணும், சாஸ்திரம் அப்படி சொல்றது. இப்படி இந்த வருண பாசங்கள்லாம் போகணுங்கிறதுக்காக என்ன பண்றது, அந்த வருண பாசங்களை போக்குறது அம்பாளுடைய அனுகிரகமா. அதனாலதான் பசுபாச விமோசனி அப்படிங்கறது. அதற்கு பிறகு மறுபடி சம்யக் பாசான் அக்ஷான் பிரமோக்ஷயதி. அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா, நம்ம தாயக்கட்ட விளையாடுவாளாம். இந்த தாயக்கட்டுங்கிறது பாத்தீங்களா, இது ரொம்ப நாளா இருக்கு வேதத்திலேயே ருக்வேதத்திலேயே இத பத்தி விசேஷமா இருக்கு. யாரோட விளையாடுறான், பரமேஸ்வரனோட விளையாடுறாளாம். சம்யக் பாசான் அக்ஷான் பாதையதி, தாயக்கட்ட விளையாடுறதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவள். எப்படி சிவேன சக தியூத கிரீடாயாம், பரமேஸ்வரனோட விளையாட்டு தாயக்கட்ட விளையாடி. சம்யக் பாசான் பலக்கே பாதையிட்டா, தாயக்கட்ட எப்படி விளையாடுறது இதெல்லாம் சொல்லியிருக்கு. இது மாதிரி ரெண்டு தாயத்தை போட்டு விளையாடுறது இல்ல, ஒரே ஒரு டைஸ் தான், புண்ணியம் ஒண்ணுதான். அது டை சொல்லப்படாது, ஆல்வேஸ் புளூரல். ஒரு டை அப்படின்னு சொல்லாதிக்கோ, ஒரு நியூஸ் இருந்தாலும் நியூஸ் தான், ஒரு நியூ அப்படின்னு சொல்லப்படாது. அதே மாதிரி அப்பெல்லாம் என்னன்னா ஒரே காய் தான் இருக்கும். அந்த காய்க்கு ஒரு பக்கத்துல ஒரு புள்ளி, இன்னொரு பக்கத்துல ரெண்டு புள்ளி, இன்னொரு பக்கத்துல மூணு புள்ளி, இன்னொரு பக்கத்துல நாலு புள்ளி இருக்கும். இந்த நாலு புள்ளி போட்டாங்கன்னா அதுக்கு கிருதாயம்னு பேரு. மூணு புள்ளி இருந்ததுன்னா திரேதாதாயம்னு பேரு. ரெண்டு புள்ளி இருந்ததுன்னா துவாபரத்தாயம்னு பேரு, ஒரு புள்ளி இருந்தா கலிதாயம்னு பேரு. இந்த தாயத்துக்குள்ளே எப்படி நாலு புள்ளி போட்டு வந்ததே ஆனால் பத்து அழுவினியா இருக்கு, புள்ளி நாலு தான் இருக்கு, நாலு தான் போட்டு கேட்கக்கூடாது. அந்த ஆட்டை விளையாட்டம் அப்படி, அதுக்கெல்லாம் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். பழைய நாள் எப்படி விளையாடினான், மூணு புள்ளி வந்ததுன்னு வச்சுங்களேன், அவனுக்கு ஆறு, ரெண்டு புள்ளி வந்தா மூணு, ஒரு புள்ளி வந்தா ஒண்ணு. எப்படி சார், ஒரு புள்ளி வந்தா ஒண்ணு, ரெண்டு போட்டானேனால் ஒன்னும் ரெண்டும் சேர்த்து மூணு ஆயிடுது. அதே போல மூணு புள்ளி வந்ததே ஆனால் ஒன்னு ரெண்டு மூணு, மூணு சேர்த்தேன்னா ஆறாச்சு. நாலு புள்ளி வந்ததுன்னா பத்து, ஒன்னு ரெண்டு மூணு நாலு சேர்ந்து இப்படி விளையாடுவாளா. இது விவகாரம் என்னன்னா, கிருதராயம் போட்டான்னு வச்சுங்களேன், அது விசேஷம். அது என்னாச்சுன்னா பத்து இவனுக்கு வந்தது. இந்த பத்துல இந்த ரயில்வேல என்ன பிரேக் அப் ஜெர்னின்னு போடுறப்பா இல்ல, இங்கிருந்து டெல்லிக்கு போகணும்னா நடுவுல ஒரு இடத்துல இறங்கிட்டு ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாள் வேற ட்ரெயின்ல போலாம். அது வேற. அதே மாதிரி இந்த பத்து விழுந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்க எங்கேயாவது முன்னால எதிரால் காயம் இருந்ததே ஆனால் அதை கொண்டுட்டு அதுக்கு முன்னால போலாம். இது ஒரு ஐடியா. பத்துன்னா பத்துல தான் காயம் இருக்கணும்னு இல்ல, ரெண்டுல இருந்தாலும் மூணுல இருந்தாலும் எங்கேயாவது கொண்டுட்டு போலாம். ஆனா இந்த கிருதராயம் போட்டா நடுவுல எங்க இருந்தாலும் கொல்லலாம்னு இருக்கு. எப்படின்னா அவன் பக்கத்து காயங்கள இருந்ததுன்னா ஒண்ணுன்னு சொல்லிட்டு உடச்சுட்டு அப்புறம் போலாம். ஏன்னா ஒண்ணு ஒரு தாயம் இருக்க, ரெண்டுல இருந்தா ரெண்டு தாயம் இருக்கு, மூணுல இருந்தா மூணு இதுல இருக்க, நாலுல இருந்தா நாலு தாயம் இருக்கு, அஞ்சாவது கட்டத்துல இருந்தா நான் ரெண்டும் போட்டிருக்கேன் மூணும் போட்டிருக்கேன், மூணு ரெண்டு அஞ்சு அதை கொண்டுட்டு மீதி வச்சுட்டேன். ஆறுல இருந்ததுன்னா மூணு, மூணு போட்டா ஆறு, ஏழுல இருந்ததுன்னா நாலு மூணு, எட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கலாம் நாலு ரெண்டு ஒன்னு, நாலு மூணு ஒன்னு, ஒன்பதுல இருந்தா நாலு மூணு ரெண்டுமா, பத்துல இருந்ததுன்னா பத்து பதினஞ்சு. இது விவகாரம் என்னன்னா, இந்த கிருததாயம் போட்டவன் நடுவுல எங்க எதிராளி காயனா இருந்தாலும் அதை கொண்டுட்டு போலாம். அதனால யதா கிருததாய விஜிதாய அதரேயா சஞ்சந்தி, கிருததாயம் போட்டவன் நீதி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் கொண்டு விடுகிறானோ. இப்படி தாயக்கட்டை பத்தி ருக்வேதத்தில் சொல்லணும், இது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா சபரி விளையாடினார் பார்த்தல, அதுவும் இந்த தாயம் தான். இந்த ரெண்டு தாயம் போட்டு மேல் பிளாட்ல விளையாடுனா கீழ் பிளாட்ல தூக்கம் வராம ஹிம்சப்படுற பார்த்தல, அப்படி எல்லாம் கிடையாது. அதுவே இந்த தாயம் எப்படி பண்ணணும்னா, ஒரு ரப்பர் ஷீட்ல அதுலதான் போடணும், சத்தம் வரப்படாதான். ரெண்டு இருந்தா தானே சத்தம் வரும், ஒரு தாயம் போட்டா அதுவும் கீழே அடிக்கப்படாது. தாயத்துக்கு, தாயத்துக்கு பூஜை பண்ணித்தான் தாயக்கட்டை விளையாடணுமா, என்ன நம்ம சொல்லிருக்கா அது என்ன ஏது அப்புறம் பார்த்துப்போம். இப்ப நமக்கு என்ன வேண்டியது, லலிதா சாஸ்திரநாமத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும் நம்ம பார்த்துப்போம் விவகாரம் முழுக்க. அப்படி அம்பாள் என்ன பண்றாளா, அந்த பரமேஸ்வரனோட தாயக்கட்டை விளையாடுனா பரமேஸ்வரன் ஜெயிச்சு விடுவாளாம் எப்பவுமே. அது என்ன என்ன விவகாரம் பரமேஸ்வரனுக்கு தெரியலையா, அது எனக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் அப்பாடு தான் ஜெயிக்கிறாளாம். ஜெயிச்சு விட்டு சிவே நிதா தியூத கிரீடாயாம் சம்யக் பாசான் பலகே பாசயித்வா சிவம் ஜயதீதி யாவது, சிவனை ஜெயிச்சாள். ஜெயிச்சுட்டு என்ன பண்றாளாம், பசுபத்யா அந்த பரமேஸ்வரனை ஜெயித்து பக்தால எல்லோருக்கும் பலத்தை கொடுன்னு சொல்றாளாம். நான் உட்கார்ந்துட்டு இருக்க, யாராவது அம்பாளை பூஜை பண்றாளோ சிவனை பூஜை பண்றாளோ அவளுக்கு வேண்டிய பலன்களை எல்லாம் பரமேஸ்வரன் கொண்டு வந்து கொடுக்கணும், அப்படி அனுகிரகம் பண்றாளாம். ஏன்னா ஜனங்களுக்கு க்ஷேமம் கொடுக்கணுங்கிறதுல எப்பொழுதும் ஆர்திர ஹிரதையா ஈரநஞ்சிக்காரியா அம்பாள் இருந்துட்டு இருக்கா. இது பசுபாச விமோசனி அப்படிங்கிறது ரெண்டு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் பசு பாச விமோசனி அப்படி அர்த்தம் பண்ணினேன். முதல்ல பாசம்னா பா அச அப்படின்னு பிரிச்சேன், இப்ப என்ன பண்றேன், பசு பாசம்னா பசு பச விமோசன். பசு பண்ண யாரு, பசுக்களை பாலிக்கிறவன் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுடைய ஆசைகள் எல்லாம் பசுபத்யா பரசிவத்ய ஆசா பிரேப்சா தேசாங்கே பசுபாசா தான் விசேஷேன மோசயதி பிராப்த சிவாம் ஸ்தனோதி அப்படின்னா, பசுபனுடைய ஆசை இருக்கு இல்லையா, பரமேஸ்வரனுடைய ஆசை, பரமேஸ்வரனோட உங்களுக்கு பக்தி வரணும். ஜென்மாந்தரத்துல பாக்கியம் இருக்கணும், மகாவிஷ்ணு இடத்திலையும் பரமேஸ்வரத்திலையும் பக்தி வேணுமையானால் வரணுமையானால் அது பகவத் அனுகிரகத்தினால் தான் முடியும். நம்ம முயற்சியினால முடியாது, அவனருளால் அவனை அடையணும். ஆகையால் அந்த பரமேஸ்வரனுடைய பக்தி இவனுக்கு வரணும்னா என்ன பண்றாளாம் அம்பாள், இவனுக்கு அந்த பக்தி வரும்படி பண்றாளாம். அதுக்கு வேண்டியதான சந்தர்ப்பங்களை கொடுக்கற, சத்துக்களோட சங்கத்தை கொடுக்கற. நம்ம இங்கே அங்கேயும் சொல்லிட்டு ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருப்போம், ஆனா சரியான ஒரு வழி வரும்படி ஒரு ஆச்சாரியனை கொடுத்து சாஸ்திரத்தை கொடுத்து நல்ல வழியில உங்களை தூண்டி இந்த ஜென்மால மோட்சம் வரும்படி பண்றாளாம் அம்பாள் பண்ணக்கூடியதான காரியம். ஆகையால் பசுபனான பரமேஸ்வரனிடத்துல ஆசை பக்தி அந்த பக்தியை வளரும்படி பண்றார். அகவா இப்ப அஞ்சு அர்த்தம் சொல்லிவிட்டேன், ஆறாவது அர்த்தம் அகவா பிரம்மாதி ஸ்தாவராந்தாக பசுசமான தர்மத்வா பசவா சதுர்முக பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு சாதாரணமா இருக்கக்கூடியதான மனுஷியால் பரியந்தம் எல்லோரும் பசு ஆசை தான் இருக்கு. நமக்கு எது வேணுமோ அதுல பிரவிருத்தி, எது வேண்டாமோ அதுல நிவர்த்தி. அதான் ஆச்சாரியர் சூத்திர பாஷ்யத்துல சொல்லும் பொழுது பஸ்வாதிஷ்காபிசேஷாது, பஸ்வாதிகள் எப்படி இருக்கோ அது மாதிரிதான் மனுஷியால் இருக்கலாம். எப்படின்னு பசு என்ன பண்றது, ஒரு பச்சை புள்ள கையில வச்சுட்டு அந்த பசுமாட பார்த்து சௌன்யமா என்னன்னா இவன் எனக்கு பில்ல கொடுக்க விரும்புகிறான் அப்படின்னு நினைச்சிருந்தா நம்ம கிட்ட வருது. அதுவே தடிக்கம் வச்சுட்டு குரூரமா சத்தம் பண்ணிட்டு இருந்தேன் வச்சுங்களேன், இவன் அடிச்சுபிட்டு போறான்னு போயிடுறது. அதே மாதிரி தான் யாராவது நம்மளை பார்த்து குட் மார்னிங் சொல்லி வாங்குவோம்னு சிரிச்சு பேசினா பேசுறது, இல்ல முகம் தூக்கி வச்சுட்டு பேசினேன்னா அவன் பக்கமே போறது இல்ல. லோக்கத்துல அப்படித்தானே, எப்ப பார்த்தாலும் இவர்கிட்ட போனா வச்சுட்டே இருக்காரு சார், அந்த பக்கமே போக போறது இல்ல, நம்ம அவளை கவனிக்க போறது இல்ல. ஆனா இனிமையா பேசி கேட்டதுக்கு சமாதானம் சொல்லி நமக்கு சகாயம் பண்றவர் எனக்கூடியதான எண்ணத்தோட இருந்தோம்னா அவர்கிட்ட போறோம். அப்ப பசுத்தன்மைத்தானே இது, அப்படித்தானே மனுஷனும் வாழ்ந்து கொண்டிருக்கான். ஆகையால் இப்படிப்பட்டதான எல்லா மனுஷியாளுக்கும் பிரம்மாதி ஸ்தாவராந்த பசுசமான தர்மத்வாத் பசவஹா தேசாம் பந்த சாதனத்வாத் அரித்யைவ பாசா, அவளை கட்டி போடுறது என்ன அறியாம எந்த சமயத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியறது இல்ல. சில சமயத்துல கோபம் வந்துடுறது, கோபம் வரலாமான்னு பாக்கறது இல்ல. சில சமயத்துல வேற ஏதோ விதமாக நடந்துக்கிறோம் வாழ்க்கையில, இதனால பின்னால ரொம்ப சிரமம் வருது. இப்படிப்பட்டதான அரியாத்தனத்தினால ஒரு காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இதுதான் அவித்யா அஜ்ஞானம்னு பேரு. இதுதான் பாசம் சதுக்தம் சௌர சம்ஹிதாயாம், இதான் சாந்த புராணத்துல சங்கர சம்ஹிதையில சௌர பாகத்துல சிவரகசிய கண்டத்துல 89-90 அத்தியாயங்கள்ல இதை பத்தி விசேஷமா சொல்லியிருக்கு. அனிர்வசனீய பிரகரணே, இந்த அவித்யாங்கிறது அனிர்வசனீயம், சத்வாநியத்வாபியாம் அனிர்வசனீயம், இது இப்படி சத்தா அசத்தா அப்படின்னு சொல்ல முடியாது. சன்னாப்ய சன்னாப்யபயாத்மிகானோ பின்னாப்ய பின்னாப்யபயாத்மிகானோ சங்காப்ய சங்காப்யபயாத்மிகானோ மகத்புத அனிர்வசனீய ரூபா, இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாதுதான் மாயைய. அதுக்கு அவயவங்கள் உண்டா இல்லையான்னு சொல்ல முடியலையா, அது இன்னது என்று சொல்ல முடியல. ஆனா அதனுடைய வேலை மட்டும் தெரியறது சார், ஏன் எனக்கு கவலை வந்திருக்கு, நான் தப்பு பண்ணலையே, தப்பு பண்ணாத போனாலும் எனக்கு கவலை வந்திருக்கே, யார் சொல்றது, அஞ்ஞானம் அறியாமை. இப்படிப்பட்டதான அறியாம இருந்தாலும் அந்த சமயத்திலும் நம்ம பரமாத்மாவிடத்துல பக்தியோட இருந்தோமே என்றால் நமக்கு க்ஷேமம் ஏற்படும். ஆகையால் சதுத்தம் சௌர சம்ஹிதாயாம் அவித்யா நாம நிர்வசன பிரகரணே சர்வாதாரதயா ஆதார பசோ பந்தனஸ்ய ஹேதுதா இதி இதன் தத்விகாராஹ தத்வாதயோ வா பாசாஹ. இந்த இடத்துல நிறைய பாசங்களை பத்தி சொல்லியிருக்கு. அந்த பாசங்களை சிவபக்தியா மோசயதி, பரமேஸ்வரனிடத்துல ஒரு பக்திய கொடுத்து உங்களுக்கு அந்த பாசம் வராம காப்பாத்துறாங்க. இந்த பாசங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த பாசங்களை பத்தி விஸ்தாரமா எழுதிட்ட இங்க சூத்திர பாஷ்யத்துல, இந்த பாசங்கள்னா என்ன, எப்படி மனுஷனை ஹிம்சப்படுத்துறது என்ன. இந்த சைவ சாஸ்திரத்துல சிவசூத்திரங்கள்னு இருக்கு, ஸ்பந்தகாரிகைகள்னு ஒண்ணு, விஞ்ஞான பைரவம்னு ஒண்ணு, இந்த மூணும் சேர்ந்து திரிக்கம்னு பேர். காஷ்மீர சைவத்துல இருக்கக்கூடியதான திரிகா சிஸ்டம், அந்த காஷ்மீர சைவத்தில் இருக்கக்கூடியதான திரிகமானது எப்படின்னா, இது ஒரு சைவ சாஸ்திரம். அதே போலயே தட்சிணாத்திய சைவம் ஒண்ணு இருக்கு, சவுத் இந்தியால வந்தது. இதுக்கு சைவ சித்தாந்தம், இதுக்கு சித்தாந்த சைவம், அது காஷ்மீர சைவம். காஷ்மீர சைவமானது வேதத்துல சொன்ன விதமாக வந்திருக்கு. சித்தாந்த சைவம் தாந்திரிகமாக சொல்லிருக்கா. இந்த சித்தாந்த சைவம் வந்து அனுபவ பூர்வகம். இங்க இருக்கக்கூடியதான 63 நாயன்மார்கள் இது போல மாணிக்க வாசகர் நால்வர்னு சொல்வார். அவள்லாம் எப்படி அனுபவிச்சு எழுதியிருக்கா. ஆனா சாஸ்திரம்னு அவள் எது கருதி சொல்லல. அவ சொல்றது என்ன, சாஸ்திரம் சிலது, சிலதெல்லாம் பக்தி. பக்திய பத்தி தான் விசேஷமாக சொல்லியிருக்கா சைவ சித்தாந்தத்துல. அந்த சைவ சித்தாந்த கிரந்தங்கள் இருக்க ரொம்ப விசேஷம். அது படிச்சுடையானால் அதுக்கப்புறம் வேற ஒன்னும் வசத்தின்னு தோணாது. ஏன்னா அவள் இதயத்திலிருந்து வந்திருக்கு, வாயிலிருந்து வார்த்தை வரல அவளுக்கு. அந்த இதயத்திலிருந்து மாணிக்க வாசகருடைய பாட்டுகளோ அல்லது பட்டினத்தார் பாட்டுகளோ அவள் எல்லாம் பார்த்துடையான இதயத்திலிருந்து அப்படியே கொட்டினவாவா. ஆனா சாஸ்திரியமாக சைவ இந்த சித்தாந்தம் இருக்கே காஷ்மீர சைவம், அது சாஸ்திரியமா இருக்கும். வேதத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களும் அது விசேஷமாக இருக்க. அப்படி அந்த ரெண்டு சைவ சாஸ்திரங்கள் நம்ம சாஸ்திரத்துல விசேஷமாக வந்திருக்கு. அதுல இந்த சிவசூத்திரங்கள் முழுக்க எடுத்து இங்க நமக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இந்த பாஸ்கர். அதனாலதான் இந்த வியாக்கியானம் வந்து ரொம்ப விசேஷமா போச்சு. அதுல முதல்ல 5 கிளேசங்களை சொல்றேன். மனுஷனை வாட்டக்கூடியது 5 கிளேசங்கள். கிளேசம்னா என்னது, புழியறதுன்னு அர்த்தம். பழைய நாள்ல துணி இருக்கு பத்தல, துணி அலசு ஜலத்துல அதை புழியுவ. இப்ப இருக்கிற வாழ்க்கெல்லாம் புழியறதுன்னு தெரியாது. என்ன வாஷிங் மிஷின்ல என்ன போடுற, போட்ட பிறகு அதுவே காஞ்சி விடுறது. புள்ளிய ஆட்டோமேட்டிக் தான் அதுவே. இன்னும் அயன் பண்ணல அது விவகாரம். அதுவும் பண்ணினா மனுஷனுக்கு எந்த அளவுக்கு செம்பேறித்தனம்னா அந்த அளவுக்கு போட்டு விட்டேன் விவகாரம் முழுக்க. ஆனா பழைய நாள்ல துணிய கல்லுல அடிச்சு அந்த ஜலத்துல நன்னா அலசி அதுக்கப்புறம் புழிவ. அதுல ஒரு டிராப் ஜலம் கூட கீழே இருக்கப்படாது. அந்த அதை காய போட்டா அந்த துணியில இருந்து டிராப் டிராப்பா ஜலம் விழப்படாது. அது விழுந்த அது தரித்திரம்னு தெரியும். அதனால அப்படின்னு சொல்லுவா பழைய நாள் சம்பிரதாயம். இப்ப இருக்கிறது தெருலின்னு தெடி காட்டினாச்சு. இது புழியவே விடாது. புழிஞ்ச அதுக்கப்புறம் அடுத்த நாள் கட்ட முடியாது. எல்லாம் பிளாஸ்டிக் துணி அப்படி பண்ணிட்டு இருக்க. அப்படி இந்த புழியறப்ப இந்த துணியை எப்படி ஜலம் வெளியில வருதோ அதே விதமாக நம்ம மனச புழியறதுக்கு கிளேசங்கள் வரும். இந்த கிளேசங்கள் அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேசம் அப்படின்னு 5 விதமான கிளேசங்கள். இந்த கிளேசங்கள்ல முதல்ல இந்த கிளேசங்களை போக்குறவளாம் அம்பாள். அதனாலதான் பசுபாச விமோசனி அவித்யா நாமந்தீரீபநகரி. அவித்யானாமந்த, யாருக்கு அவித்யா இருக்கோ அறியாமை இருக்கோ அந்த அறியாமையை முதல் முதல்ல எடுக்கிறதுக்காக சூரியனுடைய வெளி மாதிரி பிரகாசிக்கிறாளாம். ஜடானாம் சைதன்ய தபக மகரந்த ஸ்ருதி ஜரி. ஜடானாம் எது சொன்னாலும் புரியல சார். சில பேருக்கு சொன்னதையே சொல்லிட்டே இருந்தாலே எத்தனை தரம் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அவளுக்கு என்ன சைதன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதி ஜரி தரித்ராணாம் சிந்தாமணி குணமிக ஜன்ம ஜலதோ நிமக்னானாம். தரித்ராணாம் சிந்தாமணி குணம், காசு இல்ல அது இல்ல இதுல சில பேருக்கு எவ்வளவு இருந்தாலும் இல்ல இல்லன்னு அழுதுட்டே இருப்பான். அப்படி இல்லாம அவளுக்கு சிந்தாமணி குணமிக்கா போரும் போரும் இன்னும் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு கொடுப்பாளாம். அதுக்கப்புறம் தம்ஷ்டா ஜன்ம ஜலதோ நிமக்னானாம் தம்ஷ்டா புரதி முரதி புபராஸ்ய பவதி அப்படின்னு ஜன்ம ஜலதோ நிமக்னார சாகரத்துல என்ன கஷ்டம்னு தெரியல சார். வீட்டுல ஏதாவது குடிங்கிட்ட இருக்கு, இன்னதுன்னு சொல்ல தெரியலன்னு எல்லாம் சௌக்கியமா தான் இருக்கு. ஆத்துக்காரி இருக்கா, குழந்தைகள் இருக்கா, வேறும் பேட்டி இருக்கா, எல்லாரும் அவ காலத்துல சௌக்கியமா இருக்கா. நமக்கு மட்டும் மனசு நிம்மதி இருக்க மாட்டேங்குது. என்ன சொல்றது, ஜென்ம ஜலதோ நிமக்னானாம் இருக்கணும் காசு இல்லையா உடம்பு இல்லையா எல்லாமே தான் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒருத்தரும் நம்மள கவனிக்கிறது இல்ல. அவன் அவன் காரியத்துல போயிட்டு இருக்கான். ஏன்டா இத்தனை நாளா இருந்திருக்கு உடனே கவனிக்க மாட்டேங்கிறான். இதுதான் ஜென்ம ஜலாதா ஒண்ணு. அவளுக்கு சம்சாரம் உதவிப்போ வராகசிய பலதி அப்படின்னு அவளை சம்சாரத்தில இருந்து தூக்கி மனசு நிம்மதியை கொடுப்பாளாம் அம்பாள். ஆகையால் பசுபாக விமோசனி. அதே மாதிரியே பரியகுலே மனசி வாசி பரிஸ்கலன்யாம் அவர்த்தகத்தைவ சற்றுடி குன்னமானே.
கத்தே விதாச்சியது சிவே மமதா பவஸ்தான் காலே தயஸ்வ கதையா மிதவா துணைவா அப்படின்னு ஒரு மகாகவி சொல்றார். பர்யாகுலே மனசி, மனசு ஒரே ஆகுலம்னா குழப்பம், பர்யாகுலம்னா கொஞ்சம் நஞ்சம் குழப்பம்னு சொல்ல முடியல. என்ன விவகாரம் முழுக்க என்னமோ குழப்பம், எதனால குழப்பம், என்ன குழப்பம்னு கண்டுபிடிக்கவே முடியல. என்ன என்ன சொல்றது வரணும், உமக்கு என்ன ப்ராப்ளம், ப்ராப்ளம் இல்லையங்கிறது தான் ப்ராப்ளம் தான், இன்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு ப்ராப்ளம் இருந்த என்னத்த சொல்றது, யார போய் வைக்கிறது, மனசுல ஏதோ கவலை வந்துட்டே இருக்கு, ஒண்ணு மேல ஒண்ணு, அதுக்கு மேல அதுக்கு மேல, எந்த கவலையும் தீனு நான் போல இல்ல, இது பழைய கவலை மறந்து போச்சேன்டா, புது கவலை வந்ததுனால, பழைய கவலை தீர்ந்ததுனால இல்ல, புது கவலை அப்படித்தானே மனுஷன் வாசி பரிஸ்கலந்தியாம். வாக்கானது எதை பேசினாலும் தப்பா வருது, என்ன பண்றது, அவர்த்த கர்த்த இவ சட்சுஷி குர்ணமானே, கண்ணால கலங்கி கலங்கி அழுது அழுது என்னாச்சுன்னார், தேரு சிம்மம் மாதிரி கண்ண ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு, கத்தேதி சிவே மமதா மமஸ்தாம், இப்படிப்பட்டதான என்னுடைய நிலையை யாருக்கம்மா சொல்லுவேன், காலே தயஸ் கதையா அமிதவா துணைவ, அம்மா வேற ஒன்னும் தெரியாது, ஸ்ரீமாதான்னு ஒரு நாமா சொல்றேன், என்ன நீங்கத்தான் காப்பாற்றணும்னு. ஏன் இந்த ஒரு கவலைய போக்கக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கிறவள் அம்ப, சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா, சம்சாரம் எனக்கூடியதான சேத்துல மாட்டின்றவாள, அவளை தூக்கி விடக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கிறது அம்பாளால் தான். ஆகையால் விசேஷமாக இதே மாதிரி ராம சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமா இருக்கு, விராத வத பண்டிதா, விராதனை கொல்றதுல அவருக்கு ரொம்ப பாண்டித்யமா, என்ன பண்ணினார், கால் கட்டாவது அவர் கீழே பிடிச்சிருந்தார், பக்கத்துல லட்சுமண்ண கூப்பிட்டார், பக்கத்திலேயே நோண்டுன்னா, ஆறு அடிக்கு நடத்தி நோண்டினார், கீழே அப்படியே தள்ளிவிட்டு மேல ஜலம் மண்ணில போட்டுருட்டான், உயிரோட இருக்கிறப்ப ஏண்டா விராதம் சொன்னா என்ன யாரும் சொல்ல முடியாது, அப்படி ஒரு விராதம், அவரை உயிரோடய பொதுச்சு வச்சிருக்காரு, அப்படி விராதவத பண்டிதான்னு இந்த ரஹஸ்நாமாக்கள்லாம் ஒன் பை ஒன் படிச்சு, இல்ல பண்டிதான் நாம எங்க இருக்கு படிக்கல, அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்கும் இல்லையா, புத்தகங்கள் படிக்க விவகாரம் என்ன, அப்படி சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா அப்படின்னு, இந்த சம்சாரத்தை சம்சாரம்னு மனக்கவலைன்னு அர்த்தம், வேற ஒண்ணு இல்ல, உங்களுக்கு காசு இல்லையா, மற்ற பதார்த்தங்கள் இல்லையா, எல்லாம் உங்களுக்கு, ஆனா யாருக்கு நம்மளை கண்டாலே ஒரு அருவறுப்பு, நம்மளை கண்டாலே இவ சௌக்கியமா இருக்கானே, நான் சௌக்கியமா இருக்கேன், உங்களுக்கு என்ன, நீங்களும் சௌக்கியமா இருக்க வேண்டியதானே, நான் கஷ்டப்படுறப்ப இவன் சௌக்கியமா இருக்கானே கண்டு போடுறான், அந்த அவ பாக்கறது பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு, என்ன பண்றது, இப்படிப்பட்டதான சம்சாரம் அஜ்ஞானம் அதை போக்குறதுக்கு. கேட்டாலாம் ஒரு தெய்வத்தை கேட்டா, நீ பண்ணின ஜென்மாந்தரத்துல பாபம் பண்ணினேன்னு இந்த பதில் எனக்கு கொடுக்காதீங்கிற, பிராரப்த கர்ம இது பவதாஸ்மிதானாம் கிரிஜே பவதாஸ்மிதானாம் அந்யத்ர சங்கிரமய நாசயவா சமூகம் சமூலம், பிராரப்த கர்மா எனக்கு இருக்குமையானால் அம்மா நீங்க என்ன பண்ணும்னர், அது அந்த பிராரப்த கர்மாவை என்ன இடத்துல எடுத்து வேற யாருக்காவது கொடுத்துருக்கோம், விவகாரம் நடந்த பிராரப்த கர்ம கிரிஜே பவதாஸ்மிதானாம் அந்யத்ர சங்கிரமய நாசயவா சமூலம், இல்லைன்னா அழிச்சு பிடுங்கும், ஒன்னு வேற யாருக்காவது கொடுத்துருக்கோம், இல்ல அழிச்சு பிடுங்கும், ஏன்டா மத்தியஸ்த கல்வபி விஷம் பபுஷி பிரசஸ்தம், மனுஷா எல்லாம் என்ன பண்றா, உடம்புல விஷம் வந்தா அந்த விஷத்தை என்ன பண்றா தெரியுமா, ஒண்ணு வேற பிராணிகளுக்கு கொடுத்துடுறா, இல்ல அந்த விஷம் போறதுக்கு மருந்து கொடுக்கற, இந்த அட்டைன்னு ஒண்ணு இருக்கு, இந்த விஷம் வந்துருது ஆனால் என்ன பண்ணுவான், அந்த அட்டையை கொடுத்துருவான் டாக்டர், தன்வந்திரி கையில அட்டை இருக்கும், நாளைக்கு எங்கேயாவது தன்வந்திரி பொம்மை பார்த்து என்ன பாருங்க, கையில ஒரு சின்ன பூச்சி இருக்கும் அது அட்டைன்னு பேரு, இந்த கேன்சர் இது போல ஒரு மகா விஷமான வியாதிகள் வந்தா இந்த டாக்டர் என்ன பண்ணுவார், அதை ஒட்டி வச்சிருவார், அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சிவிடும், விஷ ரத்தம் எல்லாம் அது உறிஞ்சிவிடுவான், அதுக்கப்புறம் உங்க சரீரம் வேற ரத்தத்தை தயார் பண்ணுமா, எத்தனை கண்டுபிடிச்சிருக்க பார்த்தா பழைய நாள் ஆயுர்வேதத்துல, பிராரப்த கர்ம கிரிஜே பவதாஸ்மிதானாம் அந்யத்ர சங்கிரமய நாசயவா சமூலம் மத்யஸ்த கல்வபி விஷம் வபுஷி பிரசக்தம் சங்கிராமயந்தி பரதோபித நாசயந்தி, அப்படித்தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு விசேஷமாக நீலகட்ட தீட்சிதர் இந்த பாசங்களை பத்தி சொல்லும் பொழுது பசுபாச விமோசனி இப்படிங்கிற இந்த நாமாவில விசேஷமாக சொல்லியிருக்க,
இப்படிப்பட்டதான பல பாசங்கள், 64 பாசங்கள் சொல்ல போறேன். இந்த 64 பாசங்களை பத்தி விசேஷமாக வேதங்கள்ல கதை இருக்கு, இத்தனைக்கும் ஒரு கதை இருக்கு. அதுல இன்னைக்கு முதல் ஒரு பாசம், அந்த ஒரு பாசத்தை 10 பார்ப்போம். என்ன 64 பாசங்களுக்கு 64 கிளாஸ் அடுத்த கிளாஸ்ல வராதோ, மேல எங்கேயும் பாஷ்யத்துல வரலையோ, அத மட்டும் இங்க நடத்துவேன். எந்த இடத்துல இந்த பாஷ்யத்துல வரக்கூடியதா இருந்தா, பின்னால பாஷ்யத்துல வரக்கூடியதா இருந்தா, இல்ல சில பாகங்கள் முன்னாலேயே வந்தாச்சு அதை சொல்லியாச்சு, அதை ரிபீட் பண்றது இல்ல. அப்படி 64 பாசங்கள்ல அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷ பஞ்ச கிளேசாஹ, 5 கிளேசங்கள். இந்த 5 கிளேசங்கள்ல ஒண்ணு என்ன, கோபம், குரோதம். இந்த குரோதம் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இருக்கிறதுலயே மனுஷனை கட்டி போடுறது. இந்த கட்டி போடக்கூடியதான இந்த கோபத்தினால கஷ்டப்பட்டு பிறகு அம்பாளுடைய அனுகிரகத்தினால க்ஷேமத்தை அடைஞ்ச கதை வேதத்துல இருக்கு, ருக்வேதத்துல இருக்கு. அந்த ருக்வேதத்துல இருக்கக்கூடியதான ஒரு கதையை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். ஸ்வஷ்டான ஒரு பிரஜாபதி இருந்த, அந்த ஸ்வஷ்டாங்கிற பிரஜாபதி ரொம்ப பெரியவர், தர்மங்களா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தார், மகா தபஸ்வி, ரொம்ப விசேஷமாக இருந்தார். அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தார், அந்த பிள்ளைக்கு விஸ்வரூபம்னு, மகா தபஸ் பண்ணி அந்த தபஸ்னால அடைஞ்சதான ஒரு பிள்ளை அவர், அவருக்கு விஸ்வரூபம்னு பேரு. திருசேர் ஷாணம், 3 தலையோட இருந்தவர். அவர் மகா தபஸ் பண்ணினத்தினால இந்த பையனானும் ரொம்ப தேஜஸ்வியா இருந்தார். நம்ம பசங்க சௌக்கியமா இருக்கணும், நல்ல வழியில் இருக்கணும்னு நாம் தபஸ் பண்ணிருக்கோம். தினந்தோறும் காயத்ரி மந்திரத்தை விடாம ஜபிக்கணும். இவைகள் பண்ணிட்டு ஆச்சாரத்தோட இருந்தா பையன் படிக்கணுமே, பெரிய உத்தியோகத்துல இருக்கணுமே, நல்ல வாழணுமே, நல்ல வழியில இருக்கணுமே, சந்தோஷமா இருக்கணும். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நீங்க உங்க டியூட்டி ஒழுங்கா பண்ணிட்டு யாருக்கும் துன்புறுத்தாமல் ஏதோ ஒரு மந்திர ஜபம், விசேஷமாக காயத்ரி மந்திரத்தை பண்ணிட்டே இருந்தா போறோம். அப்படி பண்ணினார் அவர். அதனால அவருக்கு இந்த பையன் பிறந்தார், மகா தேஜஸ்வியா இருந்தார். அதோடு மட்டுமல்ல அனிதர சாதாரணமாக தபஸ் பண்ணினத்தினால இவருக்கு 3 தலையோட ஒரு பையன் பிறந்தான், விஸ்வரூபன் பேரு. இவர் என்ன பண்ணினார், 3 தலையோட இருக்கக்கூடிய அந்த விஸ்வரூபன் வேதாத்தியனங்கள்லாம் பண்ணினார், தபஸ் பண்ண தொடங்கினார். தபஸ் எப்படி பண்றதுன்னு, இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இல்ல, அவர் பாட்டுக்கு 100 வருஷங்கள் விடாம தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணும் பொழுது இந்திரனுக்கு பயம் வந்தது, இவன் இவ்வளவு தபஸ் பண்ணிட்டு இருக்கான், இந்த தபஸ்தானது 100 அஸ்வமேதங்களுடைய பலத்துக்கு சமானமான பலம் வருமேயானால் இனிமேல நான் இறங்கி போக வேண்டியது அவன் இந்திரன் ஆயிடுவான். அப்படி ஒரு ரூல். இந்திரனுடைய விவகாரம் என்னன்னா, இன்னொருவர் 100 அஸ்வமேத யாகம் பண்ற அளவுக்கு புண்ணியம் பண்ணிவிட்டாரேயானால் இவருடைய பதவி ஆயிடும், இன்னொரு இந்திரன் வந்துடும். இப்ப வர வேண்டியது, இத்தனை நாளா இந்திரனா அனுபவிச்சாச்சு, போருமே அந்த திருப்தி வரல அவருக்கு. இன்னும் நானே இந்திரனா இருக்கணும், சில பேர் பாருங்க அடுத்தவன் வந்தாலும் இல்ல இல்ல அவன் இருக்கட்டும், நானே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா. அப்படி இல்லாமல் இவருக்கு நானே இந்திரனா இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. விஷ்ணுடைய தபஸ கெடுக்கிறதுக்காக எத்தனையோ பிளான் பண்ணின, ரம்பா ஊர்வசி கிருதாட்சி திலோத்தமா புஞ்சிகஸ்தரா இப்படிப்பட்டதான ஸ்திரீகள் அப்சர ஸ்திரீகள்லாம் அனுப்பி பார்த்தார், ஒன்னும் சரியாகல. அவள்லாம் கொஞ்ச நாள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா இவர தபஸ் ஒன்னும் பங்கமாகல. நேரா இந்திரன் வந்து சொல்லிவிட்டார், ரொம்ப மனோநிகிரகத்தோட இருக்கா, அவரை ஒன்னும் பண்ண முடியாது, நீங்க வேணும்னா வேற உபாயத்தை பாருங்க, எங்களால முடியாதுன்னு கைவிட்டார். அப்புறம் இந்திரன் பாக்கிறார், நிஜமாகவே இவர் பண்ற தபஸ் அவளை வேகமா வந்துட்டு இருக்கு, இவன் நம்ம சும்மா இருக்கப்படாதுன்னு அவரை கொல்றதுக்காக வஜ்ராயுதத்தை எடுத்துன்னு போறார். போய் அங்க நிக்கிறார், அவர் தபஸ் கந்தமாதன பர்வதத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவரை பார்த்ததுமே இவருக்கு ஒரு பயம் வந்து, இவர் ஒரு தப்பும் பண்ணாம தபஸ் பண்ணிட்டு இருக்கார், இவ்வளவு தபஸ்வியா இருக்கிறவன் தப்பு பண்ணாதவனை கொல்றது தப்பு அப்படின்னு மனசுல ஒரு பகுதி சொல்றதா, ஒரு பகுதி இவன் இவனை விட்டோமேயானால் என்னுடைய உத்தியோகத்துக்கே என்னுடைய இந்த பதவிக்கே ஆபத்து வந்துடும். ஆகையால் சத்ருவா இருந்தா சத்ருவை கொல்ல வேண்டியது நியாயம் நினைச்சு கொண்டு விடுதுன்னு இன்னொரு மனசு சொல்றதான். இப்படி பரியாக்குள்ளே மனசு மனசுல கவலை வந்துருச்சு. இருக்கு கொஞ்ச நேரம் பார்த்தார் முடியல, சரி இதனால என்ன பண்றதுன்னு வேற வழி இல்லைன்னு அந்த அந்த விஸ்வரூபன் இடத்துல வஜ்ராயுதத்தை போட்டார். போட்டதுமே விஸ்வரூபம் அந்த கண்டமாதன பர்வதத்திலிருந்து கீழே விழுந்தார். அவ்வளவு பெரிய பர்வதத்திலிருந்து கீழே விழுந்தார். விழுந்ததுமே என்னாச்சு, அந்த தலையாவது ஆடி போச்சு. மூணு தலையும் தனியா அப்படி படுத்துட்டு இருக்கா, பிராணனை விட்டா மாதிரி இருக்கு. ஆனா கண்ணு திறந்துன்னு மூட்டின்றே கண்ணு மட்டும் திறந்து மூடும் திறந்து மூட்டின்றே இருக்க விவகாரம் முழுக்க முகத்துல வர்க்கஸ் குறையில. இந்திரனுக்கு ரிஷிகள்னா இந்திரனை வச்சாலும் என்ன காரியம் பண்ணினா, நீ தபஸ் பண்ணிட்டு இருக்கிற ருஷிகுமாரன்னு நீ கொன்னியே, இதனுடைய பலமா வந்து நீ சீக்கிரமாவே அனுபவிப்பாய் அப்படின்னு சபிச்சு விட்டா. பாருங்க, எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் அதை பார்த்து ஆலோசனை பண்ணி யோசனை பண்ணி டிசைட் பண்ணி அப்புறம் பண்ணணும். அதுக்கு முன்னாலேயே இப்படி நீ பண்ணப்படாது அப்படின்னு நினைச்சிருந்து ரொம்ப கோபிச்சிருந்தா. அப்ப இந்திரன் பார்த்தாராம், அடாடா நான் வஜ்ரா எழுத்த போட்டேன், இவனை கொன்னேன்னு நினைச்சேன், ஆனா இவன் கொன்னானோ இல்லையோ கொல்லப்பட்டானோ இல்லையோன்னு டவுட்டா இருக்கு, அதனால என்ன பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சு யோசனை பண்றார். அவனும் எழுந்துக்க மாட்டேங்கிறான், ஆனா கண்ணை திறந்து மூடிண்டு திறந்து மூடிண்டு பண்ணிட்டே இருக்கான். சொன்னீங்க பிராணம் போனா கண்ணு மூடினா இருக்கணும், திறந்தாவது இருக்கணும். அப்பப்ப திறந்து மூடிண்டு பண்ணிட்டே இருக்கான், பிராணம் போகலையே என்ன பண்றது, ஆனா கிட்ட போறதுக்கு பயமா இருக்கு. அப்ப அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், தக்ஷன்னு ஒரு ஃப்ரெண்டு. அவர்கிட்ட போனார், என்ன பண்ணும், நீ எனக்கு ஒரு சகாயம் பண்ணணும், இப்படி நான் ஒருத்தரை கொண்டு விட்டேன், ஆனா அவருடைய தலை அறந்து திருப்பியும் ஆடிண்டே இருக்கு, கண்ணு திறந்து மூடிண்டே இருக்கு, நீ மறுபடியும் அவனுடைய மூணு தலையும் கோடாலியால வெக்கணும் அப்படின்னு. அவர் பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, என்ன போய் இந்த காரியம் பண்ண சொல்றேன், அவன் பிராணனை விட்டு இருந்தானே, ஆனால் கொன்னவனை கொல்றது பாபம், அவன் முதலையே கொண்டு விட்டானே பிராண விட்டானே, அவனை திருப்பியும் என்ன கொல்ல சொல்றேன், என்ன காரியம் நீங்க பண்ணிட்டு இருக்கேள், ஆகையால தப்பு. அவன் பிராணன் விடலன்னு நான் சொல்றதுக்கு நான் தான் மாட்டேன்டேனா, நாளைக்கு பாப்போம் எனக்கு நான் வந்து சேருமே, நான் பண்ண மாட்டேன், இவர் இல்ல இல்ல நீங்க தான் பண்ணித்தான் ஆகணும் சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, இவனிடத்துல இருக்கக்கூடியதான குரோதம் என்ன பண்ணினார்னா, உங்களுக்கு யஜ்ய பாகம் தரே நீங்க கொண்டுங்க சார், வேதத்துல எந்த பசுக்களை கொல்லும் பொழுது அந்த பசுக்களை ஹோமம் ஹோமம் பண்ணும் பொழுது ஹிருதயஸ்யா கிரேவத்யதி அத ஜிக்வாயா அத வட்சபா அப்படின்னு வரிசையா சொல்லும் பொழுது இந்த தலைய உங்களுக்கு ஹோமம் பண்ணச்சொன்னேன் அப்படின்னு, சீர்ஷபாக சீதம் நமமா அப்படின்னு தலைபாகத்தை எடுத்து போடக்கூடியதாக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு விசேஷமாக அவர் சொல்லி வச்சார். சரின்னு அவர் ஒத்துண்ட, வேற வழி என்ன, இந்திரன் விட மாட்டானே அப்படி அந்த தலைய வெட்டினா, வெட்டி மூணு பகுதியில மூணு பாகத்துல போட்டாலும் ஒரு பாகத்திலிருந்து அந்த தலை இருந்து ஆயிரக்கணக்கான கபிஞ்சல பட்சிகள் வந்தது, இன்னொரு பாகத்திலிருந்து ஆரம்பிச்சு சிச்சிரி பட்சிகள் வந்ததா, மூணாவது தலை விழுந்த இடத்திலிருந்து ஆயிரக்கணமான குருவிகள் வந்துதான். இந்த குருவின்னா இனிமேல யாருக்கும் தெரியாது, ஒரு காலத்துல வீட்டுக்கு வீடு குருவி வரும், அந்த குருவி வந்ததுமே என்ன ஆகும்னா, அந்த வீட்டுல கிராமாந்திரத்தெல்லாம் கதிர் வந்ததுமே முதல் கதிரை எடுத்து அப்படியே கட்டா எடுத்து வந்து குட்டுவா, வீட்டுல வந்து அந்த குருவிகள்லாம் அதை கொத்தி சாப்பிடும், அதை வேடிக்கை பார்ப்பா. அப்படி இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இல்லாம பாக்கிறதுங்கிறது நம்ம நாட்டுல மனுஷன் மட்டும் சௌக்கியமா இருந்தா போறாதான், சுற்றுப்புறங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும், குருவிகள் காக்காக்கள் எல்லாம் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சதான ஒரு தேசம் இது. அப்படி குருவிகள் பிறந்ததா, இப்படி பிறந்த பிறகு இவர் என்ன பண்ணீங்கன்னா, இவர் ரெண்டு பேரும் அவருக்கு யஜ்ய பாகம் கிடைச்சது சந்தோஷத்தோட அவர் போயிட்டார், இவர் கொல்லப்பட்டார் அவர் விஸ்வரூபம் நமக்கு ப்ராப்ளம் ஆயிடுதுன்னு இவர் மட்டும் போயிட்டார். இது கொஞ்ச நாள் ஆனப்புறம் அப்பா ஸ்பஷ்டாக்க தெரிஞ்சதான். அவர் பார்த்தார், ஆடாதாடா என்ன காரியம் பண்ணினான் இந்திரன், என்னுடைய பையனை கொண்டுபிட்டான் பார்த்தாடா அப்படின்னு நினைச்சிருந்த கோபம் வந்தது. என்ன பண்றதுன்னு, இந்திரனை கொல்றதுக்காக ஒரு யாகம் ஆரம்பிச்சு விட்டார், அஷ்டா கபாலம் இரவபது அப்படின்னு எட்டு கபால சம்ஸ்கிருதமா இருக்கக்கூடியதான அஷ்டராத்திர ஹோமம் யாகம். இந்த யாகம் ஒவ்வொரு நாளும் அஷ்டா கபாலத்தோட பண்ணணும் அப்படின்னு பண்ணினார். இது பண்ணின பிறகு அங்கிருந்து விருத்திரன்னு ஒருத்தர் பிறந்தார், பிறக்கிற காலத்திலேயே ரொம்ப பெரியவனா மகாபலசாலியாக பிறந்தாரா,
குறைஞ்ச அவருக்கு என்ன, அப்பா என்ன வேணும்னு சொல்லுங்க, எனக்கு முதல்ல பேரை வைங்கிறது, நாமகரணம் பண்ணுங்க. இவர் மறந்துட்டார், அவர் வளர்ந்ததுமே எனக்கு நாமகரணம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரே சொல்லி நாமகரணம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு, நான் உயிரோட இருக்கிறப்ப எங்க அப்பாவுக்கு மனசுக்கு கவலை வரப்படாது, என்ன தபஸ். அப்படிப்பட்டதான ஒரு பையன் பிறந்து இவ்வளவு கேட்டார. அவர் சொல்ற, நீங்க ரொம்ப சந்தோஷம், நீங்க என்ன பண்ணணும்னா பிறந்த பிறகு அத்தியனம் பண்ணி வேதங்கள்ல நன்னா வாசிச்சு மகா தபஸ்யாகி இந்திரனை கொல்லடும். ஏன்னா இந்திரன் வந்து என்னுடைய முதல் பையனா இருக்கக்கூடிய நான் விஸ்வரூபனை அனாவசியமாக கொன்ன, ஆகையால் இந்திரனை கொல்றதுக்காகத்தான் நான் யஜ்ஞம் பண்ண அப்படின்னு சொல்லி இந்திரசத்ரு வர்தஸ்வா அப்படின்னு மந்திரத்தை காயம் பண்ணி யாகம் பண்ணிருக்கார். அதர்வமான வேதியமான மந்திரத்தோட தயார் பண்ணி ஆதிசாதிக்க பிரயோகம் அஷ்டாகபால ராத்திரி யோக யாகமானது பண்ணிவிட்டார். இவன் வளர்ந்தான், சொன்னபடி எல்லாமும் ஆச்சு. நல்ல பெரியவன், இவருக்கு என்னுடைய தபசக்தியினால எல்லா ஆயுதங்களையும் கொடுத்தார், அழகான ஒரு கவச்சத்தையும் அபேத்தியமான கவச்சத்தையும் கொடுத்தார். இத்தனையும் அப்பா அவருடைய மந்திர சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கிட்டான். நேரம் இந்திரனோட யுத்தத்துக்கு போறார். இந்த இந்திரனுக்கு யாரார் சத்துருக்கள் இருக்காளோ அத்தனை சத்துருக்களும் இவர் பின்னால் வந்துவிட்டார். எலக்ட்ரன் மாதிரி தோக்கடிக்கிறதுக்காக, இந்திரன் தோக்கடிக்கிறதுக்காக சில சத்ருக்கள் இருக்கா, அவள் இந்த விருத்ராசம் பின்னால வந்துட்டாளா, விருத்ராசம் எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா இந்திரனோட. 100 வருஷங்கள் யுத்தம் நடந்ததான். எல்லா தேவதைகளும் வந்து சேர்ந்தா, எல்லாரையும் கூப்பிட்டா, எல்லாரையும் வந்து சேர்ந்தா, பிருஹஸ்பதி கிட்ட போய் கேட்டாரா இப்படி ஆச்சு என்ன ஆச்சு. பிருஹஸ்பதி ஒரு வார்த்தை சொன்னார், குரு அது எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னார். அப்பா நீ இப்படி பேசுறிய தப்பு பண்றதுக்கு முன்னால வந்து கேட்டியான்னு, தப்பு பண்றதுக்கு முன்னால கேட்டியா, இது தப்பான காரியம் நடந்திருக்கே. ஒரு தபஸ்வியா இருக்கிறவன கொல்லலாமா, அத்தியுச்சத்தை புண்ணிய பாப்பையை எகைவ பலமஸ்மிதே, அத்தியதிகமான ஒரு புண்ணியம், பெரிய பாபமோ பெரிய புண்ணியமோ தகாத காரியம் பண்ணியானால் இந்த ஜென்மாவிலேயே பலம் வருக்குன்னு சொல்லிருக்கு, அதனால தானே இப்படி வந்திருக்கு. நீ என்ன முன்னால கேட்க வேண்டாமா, இப்ப ஒன்னும் பிரயோஜனம், யுத்தத்துக்கு போ பாப்போம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்ட. என்ன பண்ண பாபமானது கொஞ்சம் குறையணும், அதுக்கப்புறம் தான் இவனுக்கு சொன்ன தலையில ஏறும் அப்படின்னார். எல்லா அட்டதிப்பாலக்காரையும் கூப்பிட்டார். 100 வருஷம் யுத்தம் நடந்தது. முதல்ல என்னாச்சுன்னார், வருணன் யுத்தத்துல தோத்து போனார், ஓடி போயிட்டார். அதுக்கு பிறகு வாயு பகவான் ஓடி போயிட்டார். யமதர்மராஜா யுத்தத்துல ஓடி போயிட்டார். சூரியன் சந்திரன் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சா. இந்த சந்தர்ப்பத்தில் இவரும் பார்த்தாரு, இனிமேல லாபம் இல்லேன்னு சொல்லிவிட்டு இவரும் ஓடி போயிட்டார். இவர் ஓடி போனதுமே என்ன பண்ணினா, அங்க ஐராவதத்துக்கு மேலதானே இவர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். இந்திரனுடைய யானைக்கு ஐராவதம் பேரு. அந்த யானைய கட்டிட்டு அப்படியே அப்பா கிட்ட வந்து சேர்க்கிறார். இதை போல இந்திரன் ஓடி போயிட்டார். யுத்தத்துல ஓடி போறவன்னா பிள்ளை போய் கொல்லப்படாதுன்னு தர்மசாஸ்திரம் இருக்கு. ஆகையால் நான் கொல்லல இந்திரனை, நீங்க இந்திரனை கொல்ல சொன்னேன், ஆனா கொல்ல முடியாத போயிட்டு இது ஐராவதத்தை கொண்டு வந்திருக்கேன்னு காட்டினான். ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். சந்தோஷப்பட்டு இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அப்புறம் சொன்னாரா, இதோட நிறுத்தாத, நீ என்ன பண்ணும், தபஸ் பண்ணணும், பிரம்மதேவர்கிட்ட ரொம்ப உயர்ந்ததான ஒரு வரத்தை பெறணும், அப்பதான் எனக்கு சந்தோஷம். நீ சௌக்கியமா இருந்தாதான் நான் சௌக்கியமா இருக்க முடியும். பசங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம சௌக்கியமா இருக்க முடியல. ஆயால் பசங்கள் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்த பிரம்மதேவர்கிட்ட குறித்து தபஸ் பண்ணார். இவர் 100 வருஷம் தபஸ் பண்ற. தபஸ் பண்ணும் பொழுது எல்லா தேவதைகளும் நடுங்கி விட்டாலும் இந்த தபஸுக்கு. யாரோ கந்தர்வ வித்யாதரா இந்த ஸ்திரீகள்லாம் அனுப்பிச்சிருக்கான். ஏன்னா இப்ப ரொம்ப உருவசி இவர் கையில இல்ல, தோத்து போயிட்டாரு. யாரையோ அனுப்பி பார்த்திருக்காரு, ஒன்னும் முடியல. இந்த இவருடைய தபஸை கெடுக்கவும் அவரால் முடியல. அதற்கு பிறகு என்ன பண்ணினார், பிரம்மதேவர் வந்தார். பிரம்மதேவர் வந்து என்ன வேணும் வரன்னார். அவர் கேட்டார், இது போல இந்திரன் வந்து என்ன இன்சம் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்கார், எனக்கு ஒரு பயமும் இல்ல, எனக்கு எங்க அப்பா ஆசீர்வாதம் இருந்தா போறோம், ஏன்னா அவர் தான் குரு எனக்கு, என்ன அவர் ஆசீர்வாதம் இருந்தா போறோம் அப்படின்ட்டு. ஆனா என்ன கொல்றதுக்கு எப்பொழுதுமே இந்திரன் காத்துட்டு இருக்கா. நசுஷ்கேணாருத்ரேணா பாஷாணே நாருணா பவிஷ்யதி வதே மிருத்யு இதி சத்யம் ப்ரவீம்யஹம். ஈரமான பொருள்னால உன்னை கொல்ல முடியாது, காஞ்ச பொருளால உன்னை கொல்ல முடியாது, கல்லால உன்னை கொல்ல முடியாது, எந்த ஆயுதத்தினாலையும் கொல்ல முடியாது. இப்படி ஒரு வரம் கேட்டா அந்த வரத்தை கொடுத்தார். இனிமேல் இவரை கொல்லணும்னா இது மாதிரி புதுசா கண்டுபிடிக்கணும். இதுவரைக்கும் என்ன ஈரமா இருக்க கூடாது, அது அது காஞ்சியும் இருக்கக்கூடாது, அது கல்லா இருக்கக்கூடாது, ஆயுதமா இருக்கக்கூடாது. எப்படி சார் சொல்றது இப்படின்னு பண்ணி கேட்டாரோ சரியும் கொடுத்து விட்டார். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட வந்து சொன்னார், நீங்க சொன்னபடி பண்ணினேன்ட்டு, கவலைப்படாத இப்ப யுத்தத்துக்கு போ, இந்திரனோட இந்திரன் யுத்தத்துக்கு போய் இந்திரனை கொல்லணுங்கிற அபிப்பிராயத்துல போகணும்னார். இப்ப இந்திரன் வந்து நடுங்கி மகாவிஷ்ணு கிட்ட போய் பிரார்த்தனை பண்ற, பிரார்த்தனை முதல்ல சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணார், சிவன் மகாவிஷ்ணு அழைச்சுன்னு போனார். மகாவிஷ்ணு என்ன பண்ணார், கவலைப்படாதீங்கோ, நான் ஒரு வழி சொல்றேன், நீங்க உங்க குரு கிட்ட போய் மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கோன்னார். அப்பொழுது அந்த மந்திரத்தை உபதேசம் வாங்க போனார். போகும்பொழுது இந்திரன் பார்த்தாரா, இந்த பிரகஸ்பதி பார்த்தார், நன்னா இருக்கு இப்ப வாங்கும் சொல்லி அவர் பண்ணியிருந்தான உபதேசம் தான் இந்த காதி பஞ்சதசாட்சரி மந்திரம். சதுர்புஜே சந்திரகலாவதம்சே புதோன்னதே குங்குமராகசோடே குன்றெட்சு பாசாங்குஷ புஷ்பபாண ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா அப்படின்னு காதி பஞ்சதசி மந்திரத்தை அப்ப உபதேசம் பண்ணினார். அதனால இந்திரோபாசிதா வித்யா, இந்த விஜய்க்கு என்ன பேரு, மன்மதோபாசிதா இந்திரோபாசிதா வித்யான்னு பேரு. இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி காமோ யோனி காமகலா குஹாஹத மாதரிஸ்வாப்ரம் இந்திர அப்படி உபதேசம் பண்ணினார் அவருக்கு. இப்படி காயேன்னு உபதேசம் பண்ணலாம் அவருக்கு, அப்படி அவர் உபதேசம் பண்ணினார். இந்த உபதேசத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தபஸ் பண்ணி அப்படி இந்திரன் யுத்தத்துக்காக போறார். போகும் பொழுது அம்பாளை தியானம் பண்ணுன்னு சொன்னா, அம்பாளை தியானம் பண்ண அம்பாள் பிரத்யட்சமான, பிரத்யட்சமான பிறகு என்ன வேணும்னு கேட்டார். இது போல நான் யுத்தத்துல விருத்தராசனம் ஜெயிக்கணும்னு, விருத்தராசனம் தப்பே பண்ணலையே அவரை ஜெயிக்கணும்னு சொல்றேன், இல்ல என் மேல அனாவசியமான குரோதத்தை வச்சுருக்கா அப்படின்னு. சரி, அதோட இல்லாம விருத்தராசனம் சில தப்புகள் எல்லாம் பண்ணிருக்கான். இப்ப இந்திரன் ஆயிட்டானோ, மனுஷனுக்கு காசு வந்தது, காசோட மட்டும் இல்லாமல் ஜனக்கட்டு வேற வந்தது. இந்த ஜனங்கள்ல எல்லாம் ஒரு மாதிரி இருக்க மாட்டேன், சில பேர் கெட்ட வழியை சொல்றவாளும் இருக்க, கர்வத்தோட இருக்கும்படி பண்ணினவாளும் இருக்க. இதனால அவன் சில தப்பு பண்ணினதுமே அவனுக்கு காலம் கெட்டு போச்சு. அந்த சந்தர்ப்பத்துல இவர் யுத்தத்துக்கு போறார். யுத்தத்துக்கு போகும் பொழுது என்ன பண்றாங்க, யுத்தம் நடந்து கொண்டே இருக்கு. ஒரு ஒரு சமயம் என்ன பண்ணினா, இந்த விருத்தாசுரன் தன்னுடைய பலத்தினாலையும் அப்பா கொடுத்த சக்தியினாலையும் ஒரு எட்டி உதச்சா இந்திரன, இந்திரன் எட்டி உதச்சுமே இந்திரன் போய் சமுத்திர கரையில போய் விழுந்துட்டாராம். மறுபடியும் ஓடி வர, ஓடி வரும் பொழுது இந்திரனுக்கு இந்திரன் தோத்து போட்டா போல ஆயிடுதோ இல்லையோ, இப்ப சமுத்திர கரைக்கு வந்ததுமே காக்கலார் அம்பால நினைச்சாரா இப்படி ஆயிடுச்சேம்மா, உன்னை நம்பினவாளுக்கு இப்படி ஆயிடுது, நீ பசுபாச விமோசினு சொல்லிருக்கேன், என்னுடைய பாசம் போகலையே அப்படின்னு கவலைப்பட்டு அழுதானா. அந்த சந்தர்ப்பத்துல புருஹஸ்பதி குரு எதிர்க்க வந்தார், கவலைப்படாதீங்கன்னார். என்ன பண்ணார், அங்க இருக்கக்கூடியதான சமுத்திரத்தை காமிச்சாரா. சமுத்திரத்தை காமிச்ச பொழுது என்ன பண்ணினா, இது இவருக்கு ஒன்றும் புரியல, சொன்ன விஷயம் புரியல. அந்த சமுத்திரத்துல எட்டி பெரிய ஒரு அலை வருது, அந்த அலை வந்து பூமியை மோதித்து அங்க நிறைய நுரை வந்ததான். அந்த நுரை எடுத்தார் கையில, இப்ப இவருக்கு ஞாபகம் வந்தது. என்ன வர எப்படி தெரியுமா, அவருக்கு ஈரமா இருந்தாலும் இது சொல்லப்படாது, அது வந்து காஞ்சி இருந்தாலும் நுரை ஈரமா காஞ்சிருக்க, அது சமுத்திரத்துல அப்பதான் வந்திருக்கு, ஆனா அதுல ஈரப்பதமே இல்ல. நுரைய கையில எடுத்தா கை இது ஜலம் ஒட்டாது, அதுக்கு அது காஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும், ஏன்னா தொட்டா சில்லுன்னு இருக்கு. அது ஈரமாகவும் இல்ல, அது காஞ்சதாகவும் இல்ல, அது கடல் இல்ல, அது இது வரைக்கும் யாரும் கொல்றதுக்கு இது ஆயுதமா யாரும் யூஸ் பண்ணதில்ல. அதை எடுத்து போட்டார, அது அவர் இந்திரன் விருத்தராயுதன் மேல போடும் பொழுது அதுக்குள்ள மகாவிஷ்ணு உள்ள பூந்துண்டார. ஏன்னா இந்த மகாவிஷ்ணு பீஜம் ஹிரீங்கார பீஜமும் அவருக்கு இருக்கு, அது உள்ள பூந்துண்டு அதை கொன்னு விட்டாரா. அப்படி விருத்தராசுரன் வதம் நடந்தது. அதுக்கப்புறம் இந்திரன் விசேஷமாக ஒரு நிலைக்கு வந்தார்னு அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷம் அப்படிங்கிறதுல துவேஷம்ங்கிற ஒரு காமத்தை பத்தி இன்னைக்கு சொன்ன. இதே போல இந்த பசுபாச விபோத்தினி நிறைய விவகாரங்கள் இருக்கு, எல்லா கதையும் சொல்ல போறது இல்ல, சில முக்கியமாக இருக்கக்கூடியதான கதைகள் மட்டும் பார்த்து. இந்த பசுபாச விமோசனிங்கிறது அம்பாள் எந்தெந்த தருணத்துல யார அதை காப்பாத்தி இருக்கா, என்னென்ன வித்யைகள் வந்திருக்கு, இதுலதான் சம்பத்கரி வித்யா, ஒவ்வொரு இடத்திலையும் வரக்கூடியதான அஸ்வாரூடா வித்யா, இவைகள் அத்தனை வித்யைகளையும் உத்தாரம் இங்க தேவி பாகவத்துல அஞ்சாவது ஸ்கந்தத்துல இந்த கதை இருக்கு. அதே போலயே ருக்வேதத்துல ஏழாவது மண்டலத்துல விசேஷமாக இந்த கதை இருக்கு. ருக்வேதத்துல போன தீர் வேற, இங்க போனதான தீர் வேற. இதே போல இந்த விருத்ராசுரனுடைய வகையை இன்னைக்கு பார்த்தோம். அதனால விருத்ரஹந்திரின்னு அம்பாளுக்கு ஒரு பேர். அது எது கொண்டது? நொரன்னா கொண்டது, அம்பாள் எங்க கொண்டது? அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் எதையும் மனுஷாளுக்கு நடக்கும் அப்படின்னு பக்த ஜன சம்ரக்ஷணம், குரு பக்தியோட தெய்வ பக்தியோட இருக்கிறவள நிச்சயமா அம்பாள் காப்பாத்துவாங்கிற ஒரு சரித்திரம் பசுபாக விமோசனிங்கிறது பார்த்தோம். இத நாம ஆகல, இன்னொரு நாலஞ்சு கிளாஸ் போகும், அதுக்கப்புறம் வேகமா ஓடிபடும். ஆகையால் இதனுடைய மேல் பாகத்தை அடுத்த வாரம் பார்ப்போம்.